சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 29 அத்தியாயம். மன்னனும் மாசர கற்றோனும். கடல்வேந்தனிடம் இருந்து ஓலை கொண்டு வந்திருப்பதாக அறிவித்ததும் அரண்மனை பிரதம நிர்வாகி துள்ளி எழுந்து மன்னரிடம் ஓடியதையும், மாலையில் தான் பார்க்க முடியும் என்று நினைத்த மன்னரையும் தான் உடனடியாக பார்க்க முடிந்ததையும் நினைத்து பார்த்து, கடல்வேந்தன் பெயருக்கு மிதமிஞ்சிய மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது என்று உள்ளுறு சொல்லிக் கொண்ட சஞ்சயன் மன்னரிடம் ஓலையை கொடுத்ததும் மன்னர் சொல்லக்கூடிய பதிலை எதிர்பார்த்து நின்றார். இமயத்தில் லட்சனை புரித்தவனும், அஞ்சா நெஞ்சன் என்றும் மகாவீரன் என்றும் மாற்றாராலும் மிகவும் பாராட்டப்பட்டவனுமான சேரன் செங்குட்டுவன் குழலில் இருந்த முத்திரைகளை உடைத்து உள் இருந்த ஓலையை நிதானமாக படித்தார். அதை ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து படித்த செங்குட்டுவன் சில நிமிடங்களில் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். கடைசியாக தூதனை நோக்கி, கடல் வேந்தன் இப்பொழுது எங்கிருக்கின்றார் என்று வினவினான். சஞ்சயன், தெரியாது மன்னா என்று உண்மையை சொன்னார். மன்னனின் புருவங்கள் வியப்புக்கு அறிகுறியாக சற்று மேலே இழுந்து இறங்கின. தெரியாதா என்று மன்னர் கேட்ட கேள்வியிலும் வியப்பு ஒலித்தது. தெரியாது, மீண்டும் அதே பதிலை சொன்னான் சஞ்சயன். இந்த ஓலையை யார் கொடுத்தது உம்மிடம்? மன்னன் மீண்டும் கேட்டான் சிந்தனை வயப்பட்டு. கடல்வேந்தன் தான் என்றான் சஞ்சயன். எப்பொழுது? நேற்றுக்கு முந்தைய இரவு. எங்கு சந்தித்தீர் கடல்வேந்தனை? அவனது கப்பலில். அங்கு ஏன் போனீர்? நானாக போகவில்லை, அழைத்து செல்லப்பட்டேன். இதை கேட்ட மன்னன் மீண்டும் சிந்தனையில் இறங்கினான். கடைசியாக சொன்னான், நீர் தூதர் விடுதியிலிருந்து மாலை சந்திக்கின்றேன் என்று பேட்டி முடிந்து விட்டதற்கு அறிகுறியாக ஆசனத்தில் இருந்து எழுந்திருக்கவும் செய்தார் மன்னர். அத்தோடு அரண்மனையை விட்டு வெளியே வந்த சஞ்சயனை நோக்கி புலவர் பரணர் விரைந்து வந்து கொண்டிருந்தார். என்ன சஞ்சயா, மன்னரை பார்த்து விட்டாயா என்று வினவினார்.
பார்த்து விட்டேன்.
ஓலையை கொடுத்து விட்டாயா?
அதற்குத்தானே மன்னரை பார்த்தேன்.
ஓஹோ என்று புன்முறுவல் செய்தார் பரணர். மன்னர் என்ன சொன்னார் என்றும் வினவினார்.
எதை சொல்லி இருந்தாலும் உம்மிடம் சொல்வதற்கு இல்லை என்று சற்று கடுமையாகவே பதில் சொன்னான் சஞ்சயன்.
அதை கேட்டு புலவர் எந்தவித அதிர்ச்சியோ ஆத்திரமோ கொள்ளவில்லை. சரி, பிறகு சந்திப்போம் என்று கூறிவிட்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். அவரை பிரதம நிர்வாகி எதிர்கொண்டு உள்ளே அழைத்து சென்றார். மன்னர் இருக்கும் அறையை சுட்டிக்காட்ட அந்த அறைக்குள் சென்ற பரணர் மிகுந்த சிந்தனையோடு மன்னன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்து ஏதும் பேசாமல் ஒரு வினாடி நின்றார். பிறகு, மன்னா நீ நீடோடி வாழி, உன் செங்கோல் நாற்று செய்யும் வாங்கட்டும் என்று வாழ்த்து கூறினார். அப்பொழுதுதான் புலவர் வந்திருப்பதை உணர்ந்த செங்குட்டுவன் திரும்பி பார்த்து புலவருக்கு தலை வணங்கினான். இப்படி அமர வேண்டும் என்று எதிரே இருந்த மஞ்சம் ஒன்றை காட்டினார். அதில் அமர்ந்து கொண்ட புலவர், மன்னா நீயும் உட்கார் என்று சொல்லியும் செங்குட்டுவன் கேட்கவில்லை. புலவரே, உமக்கு முன்னா நிற்பது எனக்கு பெருமை என்றார். அதற்கு மேல் மன்னனை வற்புறுத்தாத பரணர், மன்னா சஞ்சயன் செய்தி கொண்டு வந்தானா என்று கேட்டார்.
கொண்டு வந்தான் என்ற மன்னவன்,
புலவரே தங்களுக்கு ஏதாவது செய்தி உண்டா என்று வினவினான். புலவர் தமது மடியில் மிக மெல்லியதாக மடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓலையை எடுத்துக் கொடுத்தார். மன்னன் அதை பிரித்து அதில் இருந்த வரிகளை மெதுவாக படித்தார். இந்த செய்தி சஞ்சயன் கொண்டு வந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது என்று கூறிவிட்டு, புலவரே கடல்வேந்தன் உம்மை கடைசியாக எப்பொழுது பார்த்தான் என்று வினவினான். ஒரு வாரத்திற்கு முன்பு என்றார் பரணர். இந்த ஓலை உமக்கு எப்பொழுது வந்தது என்று மன்னர் விசாரித்தார். முந்தா நாள் இரவு. அப்பொழுதுதான் சஞ்சயனுக்கு ஓலை கிடைத்திருக்க வேண்டும் என்றார் புலவர். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் செங்குட்டுவன். இரண்டு ஓலைகளிலும் ஒரே விஷயம்தான் இருக்கிறது. ஒன்று கிடைக்காவிட்டாலும் இன்னொன்று கிடைக்க கடல்வேந்தன் ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்று சொன்ன மன்னர், புலவரே யார் இந்த யூசப் என்று வினவினார். அரேபியர் குடியிருப்புகளின் தலைவன் என்றார் பரணர். அவன் யவனர்களோடு சேரக்கூடும் என்று கடல்வேந்தன் எழுதியிருக்கின்றானே என்றான் மன்னர். அப்படி ஒரு வதந்தி இருந்தது. ஆனால் இரண்டு நாட்களாக யூசப்பை காணவில்லை. கிளேசியஸ் மட்டுமே யவனர்களை அடிக்கடி அழைத்து போகின்றான். தவிர முசிறி துறைமுகத்தில் இப்பொழுது யவன மரக்கலங்கள் 4 நிற்கின்றன என்ற பரணரின் குரலில் கவலை தெரிந்தது.
எந்த மாதிரி மரக்கலங்கள்?
அரசன் கேள்வியை வீசினான் சிறிதும் பதற்றம் இல்லாத குரலில். பார்ப்பதற்கு வணிக மரக்கலங்கள், வணிக பொருட்களும் துறைமுகத்துக்குள் வருகின்றன. ஆனால் அவற்றில் தோற்றம் வேறு, உண்மை வேறு. பெரும் போர்க்களங்களாக இருக்க வேண்டும் என்ற பரணரின் குரலில் கவலை இருந்தது. மன்னன் முகத்தில் எந்தவித கவலைக்குறியும் இல்லை.
கடல் போருக்கு நான் அஞ்சுவான் என்று யவனர் நினைக்கின்றார்களா
என்று கேட்டான் ஏதோ சாதாரண விஷயத்தை பிரஸ்தாபிப்பவன் போல. அப்படித்தான் இருக்கும் என்ற பரணர்,
உன்னை வடநாட்டாரே சரியாக எடை போடவில்லையே, மேல்நாட்டவரான யவனர்களா எடை போட முடியும் என்று கேட்டார். இந்த கேள்வி மன்னனுக்கு திருப்தி அளித்திருக்க வேண்டும். செங்குட்டவனின் அழகிய வீரமுகத்தில் மகிழ்ச்சி சாயை விரிந்தது. உதடுகளிலும் புன் சிரிப்பு தலை காட்டியது. அந்த மகிழ்ச்சி குரலிலும் ஒலிக்க பேசினார் மன்னன். அரணர் பெருமானே, உமது சீடனை நீர் மெச்சுவது நல்லதல்ல. அதிகமாக புகழ்ந்தால் நான் நிதானம் இழந்து விடுவேன். உங்கள் அடிமையை அதிகமாக பாராட்டாதீர்கள் என்று புலவர் மஞ்சத்தில் லேசாக அசைந்து, மன்னா, நீ தமிழகத்து ஓர் அணிகளன். உன்னை நான் பாராட்டி இஷ்டப்படவில்லை, உண்மையை சொன்னேன். தவிர நீ அடிமை என்று சொல்லிக் கொள்ளாதே, மாற்றரசர்கள் எல்லோரும் உனக்கு அடிமை என்று சொன்னார். புரவலன் புலவரை நோக்கி தலை வணங்கினான். அரணர் பெருமானே, மாற்றரசர் எனக்கு அடிமைகளாகலாம், ஆனால் மாசரக்காற்றோரான தங்களுக்கு மன்னன் அடிமை. இது தமிழகமும் ஒப்புக்கொள்ளும் ஓர் உண்மை என்றார். புலவர் மகிழ்ச்சியோடு மன்னன் சொல்ல ஏற்றுக்கொண்டு, உன்னிஷ்டம் அண்ணா என்று கூறிவிட்டு, எனக்கு என்ன கட்டளை, இந்த ஓலைக்கு என்ன பதில் என்று கேட்டார். செங்குட்டுவன் வதனத்தில் சீரிய சிந்தனை சாயை படர்ந்தது. இருப்பினும் சில நிமிடங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட மன்னன், கடல் வேந்தனுக்கு பதில் எழுதி தருகிறேன், அதை எடுத்துக்கொண்டு நீர் தொண்டி துறைமுகம் செல்லும். இன்னொரு கடிதம் அமைச்சர் அழிவில் வேலுக்கு எழுதி தருகிறேன், அதை சஞ்சயன் எழுத்து செல்லட்டும் என்று கூறினார். தொண்டிக்கா, எதற்கு என்று கேட்டார் புலவர். அங்குதான் கடல்வேந்தன் இருக்கின்றார் மன்னர் திட்டவட்டமாக சொன்னார். எப்படி தெரியும் உனக்கு என்று பரணர் கேட்டார். அவன் வழக்கமாக செல்லும் லட்சத்தீவுகளில் ஏதாவது ஒன்றுக்கு அவன் சென்றிருந்தார் என்றும் தொடர்ந்து வினவினார். லட்சத்தீவு கடல் கொள்ளைக்காரர்கள் இருக்கும் இடம்தான், ஆனால் கடல்வேந்தன் சாதாரண கொள்ளைக்காரன் அல்லவென்பது உமக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்ன கொள்ளை அடித்தாலும் நாட்டு பற்றுடையவன், அது அவன் ரத்தத்தில் இருக்கிறது என்றார் மன்னர். ஆம் ஆம், ரத்தத்தில் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார் பரணர். ஆகவே முசிறி யவனர் புரட்சியை எதிர்பார்க்கும் தருவாயில் அவன் நாட்டு மேற்கு கரையை விட்டு அகலமாட்டான். தவிர சஞ்சயன் ஓலையில் என்னையும் முசிறிக்கு வரும்படி எழுதியிருக்கின்றான் என்றார் மன்னர். உன்னையா, எதற்கு மன்னா என்று வியப்போடு புலவர் கேட்டார். தெரியவில்லை, ஆனால் வஞ்சி பாதையில் உள்ள மலைக்காடுகளில் பாசறை அமைத்து தங்கும்படி சொல்லியிருக்கிறான் என்றார் மன்னர். புலவர் சீற்றத்தை காட்டினார். உனக்கு தங்குமிடத்தை சொன்னானா? உனக்கு உத்தரவிட இவன் யார்? நேற்றைய சிறுபயல் என்று உக்கிரமாக பேசினார். எல்லாம் நாட்டு நன்மைக்காகத்தான் சொல்லி இருப்பான் என்று மன்னர் அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல், புலவரே, நீங்கள் நீராடி உணவருந்துங்கள், சற்று பயண அலுப்பை நீக்க படுத்துக் கொள்ளுங்கள், மாலை சந்திப்போம் என்றார். மன்னன் கூறியது போல் நீராடி அறுசுவை உணவு உண்டு தமக்கு அளிக்கப்பட்ட தனி அறைக்கு சென்றார். அங்கிருந்த பஞ்சனையில் படுக்கவில்லை, தமது ஓலை சுவடிகளை எடுத்து ஏதோ எழுதலானார். எழுதி முடித்து ஒரு பணியாளனை அழைத்து அதற்கு முத்திரையையும் வைக்க சொன்னார். பிறகு படுத்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். அன்று மாலை விளக்கு வைத்த பின்பு மன்னன் அறைக்கு அழைக்கப்பட்டார். அங்கு சஞ்சயனும் காத்திருந்தான். இருவரிடமும் இரு ஓலைகளை கொடுத்த மன்னர், சஞ்சயா, நீ சென்று அதை அமைச்சரிடம் கொடு என்றான். புலவர் என்று கேட்டான் சஞ்சயன். இப்பொழுது வரவில்லை, பிறகு அனுப்புகிறேன் என்று முடிவாக கூறிவிட சஞ்சயன் புறப்பட்டான். அவன் சென்ற பின்பு தமது கையில் இருந்த குழலை கவனித்த புலவர் தனது மடியில் இருந்து முத்திரையிட்ட ஓலை நறுக்குகளை மன்னரிடம் கொடுத்தார். முத்திரையை பிரித்து ஓலைகளை படித்த செங்குட்டுவன், முடிவை முன்னதாக சொல்லிவிட்டீர்களே என்று கேட்டார். புலவன் கவிதையில் தவறு இருக்காது என்றார் புலவர். அடுத்து மன்னனும் மாசரக்கற்றோனும் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் அர்த்த புஷ்டியோடு. நாளை காலையில் நீங்கள் கிளம்பலாம் என்றார் மன்னர். அன்றைக்கு இரண்டு நாள் கழித்து மன்னன் ஓலையை படித்த அமைச்சர் அழிம்பில் வேள் திக் பிரமை பிடித்து நின்றார். மன்னனுக்கு பைத்தியம் ஏதும் இல்லை என்று சஞ்சயனை விசாரிக்கவும் செய்தார். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.